ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد، أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد. بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب. சர்வபுகழும் சர்வலோக ரட்சகனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாம் இந்த சத்திய ஒளியை பூமியில் நிலைநாட்டுவதற்காக வந்த சகல நபிமார்கள் தூதர்கள் மீதிலும் இறுதி தோழர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்தொடர்ந்து அவர்களது உத்தம தோழர்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் ஏனைய எல்லா முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வஆலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الله تعالى இந்த உலகத்திலும் வானத்திலும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான படைப்புகளை படைத்து வைத்திருக்கின்றான். அதிலே இந்த மனித படைப்பும் ஒன்று. இந்த மனிதனை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா லகத் கலகனல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வி, நிச்சயமாக நாம் மனிதனை ஒரு அழகிய தோற்றத்திலே படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்றான். இப்படி படைக்கப்பட்ட இந்த மனித சமூகத்திலே சில குறைபாடுகளும் காணப்படுகின்றன. இதனையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே எங்களுக்கு மனிதனுடைய குறைபாடுகள் சம்பந்தமாக தெளிவுபடுத்துகின்றன. ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா இந்த மனிதன் லைஃபா ஒரு பலஹீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான் என்று ஒரு இடத்திலே சொல்கின்றான். இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா மனிதனை பற்றி சொல்கின்ற பொழுது அந்த மனிதன் பதற்றம் உடையவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான் என்றும் சொல்லுகின்றான். وخلق الانسان عجولا இன்னரத்திலே அல்லாஹு தஆலா மனிதன் அவசரகாரனாக படைக்கப்பட்டிருக்கின்றான் என்றும் சொல்லுகின்றான். எனவே அல்லாஹு தஆலா இந்த மனிதனை ஒரு அழகிய ஒரு தோற்றத்திலே படைத்தாலும் பல குறைபாடுகள் இந்த மனிதனிடத்திலே காணப்படுகின்றன. பதற்றப்படுவது, அவசரப்படுவது, பலஹீனம் அடைவது, கோபம் அடைவது, மறந்து விடுவது இவ்வாறான பல பலவீனங்கள் அந்த மனிதனிலே காணப்படுவதை அல்லாஹு தஆலா கூட எங்களுக்கு சொல்லுகின்றான். எனவே மனிதனுடைய இந்த தன்மைகள் அவனிடத்திலே இருக்கின்ற ஒரு காரணத்தின் காரணமாக மனிதன் பல தவறுகளுக்கு சொந்தக்காரனாகவும் மாறிவிடுகின்றான். பல தவறுகள், பல அநியாயங்கள், பல பாவங்கள் அவனை வந்து அடைவதற்கு அவனுடைய இந்த பலவீனமும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. இதனால்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னால் மலக்குகளிடத்திலே இப்படி ஒரு படைப்பை நான் படைக்கப் போகின்றேன் என்று சொன்ன நேரத்தில் மலக்குமார்கள் சொன்னார்கள், நீ ஒரு படைப்பை படைக்கப் போகின்றாயா? எப்படியான படைப்பு அவர்கள் என்றால், அவர்கள் தங்களுடைய இரத்தத்தை ஓட்டிக் கொள்வார்கள், அதே போன்று பூமியிலே குழப்பம் செய்து கொள்வார்கள். இப்படியான ஒரு படைப்பையா நீ படைக்கப் போகின்றாய் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த மலக்குகள் கேட்கின்ற அளவுக்கு மனிதனிடத்திலே பலவீனங்கள் இருக்கின்றன என்பதை அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டுகின்றன. இதனால்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட ஷைத்தானுடைய வலையிலே மாட்டுப்பட்டு அதிலே சிக்குண்டு ஒரு முதல் மனிதராக எல்லோருக்கும் தந்தையாக அவர்கள் இருந்தாலும் அந்த ஷைத்தானுக்கு அகப்பட்டு ஒரு தவறை அவர்கள் செய்யும் அளவுக்கு மனிதன் ஒரு பலவீனமான ஒரு நிலைமை இருக்கிறது. இதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய பிள்ளைகள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள். வஹைருல் ஹத்தாயின தவ்வாபு, அந்த தவறு செய்பவர்களிலே மிகவும் சிறந்தவர்கள் யார் என்றால், அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு தௌபாவை செய்யக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். எனவே மனிதனுடைய இந்த பலவீனத்தின் காரணமாக அவனுக்கு ஏற்படக்கூடிய இந்த தவறுகளை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களும் தவறுகளும். இரண்டாவது, மனிதன் தன்னை போன்ற இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களும் தவறுகளும். இப்படி இரண்டு வகையாக நாங்கள் பிரித்துக் கொள்ளலாம். இதில் முதலாவது வகையை நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஒரு மனிதன் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய அந்த அநியாயத்தை பற்றி நாங்கள் எடுத்துக்கொண்டால், அந்த தவறுகளை பற்றி நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே பல படித்தரங்கள் இருக்கின்றன. சிறிய பாவங்கள் காணப்படுகின்றன, பெரிய பாவங்கள் காணப்படுகின்றன, பெரும்பாவங்களிலும் பெரும்பாவங்களும் காணப்படுகின்றன. சிறிய பாவங்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அந்த மனிதனை ஒரு சில விஷயங்களின் மூலமாக மன்னித்து விடுகின்றான். அதே போன்று ஒரு சில பெரும்பாவங்களை பொறுத்தவரையில் அவர்கள் பைஅத் செய்து இந்த இஸ்லாத்திலே நுழைவதன் மூலம் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகின்றான். இதனைத்தான் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைஅத் செய்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்ரேனி பையத் செய், ஏனென்றால் இஸ்லாம் இருக்கிறது, இதற்கு முன்னால் உள்ள பாவங்களை எல்லாம் அப்படியே அழித்து விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனிதன் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் அநியாயங்களை பொறுத்தவரையில் மனிதனுடைய ஒரு சில செயல்களின் மூலமாக, ஒரு சில செயற்பாடுகளின் மூலமாக அவைகள் மன்னிக்கப்படுகின்றன. ஒரு மனிதன் 5 நேரம் தொழுகின்றான் என்றால் அதன் மூலம் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஒரு மனிதன் உதூ செய்கின்றான் என்றால் தொழுகைக்காக வேண்டி அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஒரு மனிதன் நோன்பு பிடிக்கின்றான் என்றால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஒரு மனிதன் சதகா செய்வதன் மூலம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே போன்று ஒரு மனிதன் வசதி வாய்ப்பு இருந்து ஹஜ் செய்கின்ற பொழுதும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இப்படி பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இவ்வாறான நல்ல அமல்களை நாங்கள் செய்வதன் மூலம் எங்களுடைய ஒரு சில பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்து வருகின்றது. அதிலும் அல்லாஹு தஆலா மன்னிக்காத சில வகை பாவங்களும் இருக்கின்றன. அவை எவை? ஷிர்க். அல்லாஹு தஆலா இதனை பற்றி சொல்கின்ற போது இன்னல்லாஹு லா யஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, நிச்சயமாக அல்லாஹு தஆலா தனக்கு இணை வைப்பதை அவன் மன்னிக்கவே மாட்டான். வயஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அது அல்லாத பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அதே போல அல்லாஹு தஆலா மன்னிக்காத ஒரு சில பாவங்கள் இருக்கின்றன, வெளிப்படையான பகிரங்கமான பாவங்கள். இதனை பற்றி அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மதி முஆஃபா இல்லல் முஜாஹிரீன், என்னுடைய உம்மத்தினர் அனைவரும் மன்னிக்கப்படக்கூடியவர்கள். எவர்கள் பகிரங்கமாக பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கின்றான், அந்த பாவத்தை இவன் செய்தான் என்பது யாருக்குமே தெரியாது. இவனுக்கும் இவனை படைத்த அந்த அல்லாஹுக்கும் மாத்திரம் தெரிகின்றது என்றால் அவ்வாறான தவறுகளை அல்லாஹு தஆலா அந்த மனிதன் மன்னித்து விடுகின்றான். அவனுடைய தௌபாவின் மூலம் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அதே போல ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கின்றான், ஆனால் அது பகிரங்கமாக இருக்கிறது என்றால் அவன் திருந்தி அந்த தௌபாவை சரியாக செய்யாத வரைக்கும் அல்லாஹு தஆலா அவனை மன்னிப்பது கிடையாது. பகிரங்கமான பாவங்களுக்கு பல உதாரணங்களை எங்களால் காட்ட முடியும். அதை பற்றி பேசுவது எனது நோக்கமல்ல. பாவங்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த பாவங்களை அல்லாஹுடைய வரம்பை கிழிக்கக்கூடியவாறு ஏனைய மனிதர்கள் இவன் பாவம் செய்கின்றான் என்பதை அடையாளம் கொண்டு கொள்ளக்கூடியவாறு ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்வானாக இருந்தால் அவன் மன்னிப்பு கேட்டு திருந்தாத வரைக்கும், அவன் சரியாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாத வரைக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய குற்றத்தை மன்னிக்கப் போவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது ஒரு மனிதனுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே உள்ள பாவம். அதே போன்று ஒரு மனிதன் தன்னை போன்ற இன்னொரு மனிதனுக்கும் சில அநியாயங்களை, சில வரம்பு மீறல்களை, சில பாவங்களை, அவன் தவறுகளை இழைத்து விடுகின்றான். அவைகளை பற்றி நாங்கள் சொல்வதென்றால் அவைகளும் அதிகமாக காணப்படுகின்றன. உதாரணத்துக்கு நான் சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்தல், அவனை இழிவுபடுத்துதல், அவனை திட்டுதல், அடித்தல், ஒரு மனிதனுக்கு மோசடி செய்தல், ஒரு மனிதனுக்கு துரோகம் செய்தல், ஒரு மனிதனுடைய மனம் புண்படியாக அவனோடு நடத்தல், அத்துமீறிய செயல்பாடுகள், ஒரு மனிதனுடைய சொத்தை அபகரித்தல், அதே போன்று ஒரு மனிதனை ஏமாற்றுதல் போன்ற இன்னும் பல வகையான பாவங்களை நாங்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு சம்பந்தப்படுகின்ற பாவங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாவங்களை பொறுத்த வரைக்கும் இதனை ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையின் மூலமாக அழித்துவிட முடியாது. ஒரு மனிதன் இரவிலே நின்று வணங்குவதன் மூலமாக அதனை அழித்துவிட முடியாது. ஒரு மனிதன் தினம் நோன்பு நோற்பதன் மூலமாகவோ அல்லது அதிகமாக சதகா செய்வதன் மூலமாகவோ அல்லாஹை அதிகம் அதிகம் ஞாபகம் செய்வதன் மூலமாகவோ எந்த ஒரு அமல்களின் மூலமாகவோ ஹஜ் செய்வதன் மூலமாகவோ எதன் மூலமும் அதனை அழித்துவிட முடியாது. எப்பொழுது அவனுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும் என்றால் சம்பந்தப்பட்ட அந்த மனிதனிடத்திலே அவன் மன்னிப்பு கோர வேண்டும். சம்பந்தப்பட்ட அந்த மனிதனிடத்திலே அழக்கூடிய ஹலாலை அவன் தேடிக்கொள்ள வேண்டும். இது அல்லாத வரைக்கும், இது நடக்காமல் இருக்கும் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கிடையாது. இதனைத்தான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கானத் லஹு மஸ்லமத்துன் லி அஹீஹி மின் இர்லிஹி அவ் ஷை, யாராவது ஒரு மனிதருக்கு தன்னுடைய சகோதரர் விஷயத்தில் அவருடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவோ அல்லது ஏதாவது ஒரு விடயமாக அது இருந்தாலும் இன்றைய தினமே அதற்குரிய ஹலாலை அவர் தேடிக்கொள்ளட்டும். பலாதிரகம் மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நாளில் எந்த பணமும் எந்த செல்வாக்கும் எந்த தீனாரும் எந்த திரகமும் வேலை செய்யாத அந்த நாள் வருவதற்கு முன்னால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு சம்பந்தப்பட்ட அவனுடைய மானத்தோடு விளையாடி இருக்கலாம், அவனுடைய சொத்தோடு விளையாடி இருக்கலாம், அவனுடைய ஏனைய அம்சங்களோடு அவன் விளையாடி இருக்கலாம், அவனுடைய இரத்தத்தை அவன் ஓட்டி இருக்கலாம், அவனை அநியாயமாக திட்டி இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் இன்றைய தினமே நீங்கள் மன்னிப்பு கோருங்கள், அவகாசம் கொடுக்கவில்லை அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவைகள் எது நடந்திருந்தாலும் இன்றைய தினமே நீங்கள் இதற்கு ஹலாலை தேடிக்கொள்ளுங்கள், மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மறுமையினால் வந்துவிட்டால் தீனாரோ திர்ஹமோ பணங்களோ செல்வங்களோ அந்த செல்வாக்கு செலுத்த முடியாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் மனிதன் என்ற அடிப்படையிலே அவனுடைய பதற்றம், அவனுடைய கோபம், அவனுடைய பயம், அதே போன்று அவனுடைய சில எண்ணங்கள், அவனுடைய ஒரு சில மனித குறைபாடுகளின் காரணமாக ஒரு சில தவறுகள் இன்னொரு மனிதனுக்கு அவன் இழைத்து விடலாம். எனவே ஒவ்வொரு முஸ்லிமை பொறுத்தவரையிலும் அவன் மன்னிப்பு கேட்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் மன்னிப்பதற்கும் அவன் தயாராக இருக்க வேண்டும். இது ஒரு முஸ்லிமுடைய பண்பாடு. எனவே மனிதர்களாக எங்களுக்கு மத்தியிலே அது உயர்மட்டமாக இருக்கலாம், அடிமட்டமாக இருக்கலாம், எங்களுக்கு மத்தியிலே தவறுகள் நிச்சயமாக வரும். நாங்கள் மனிதர்கள், நபிமார்களாக இருந்தால் கூட ஒரு கட்டத்திலே அவர்கள் தவறுகள் செய்துதான் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அல்லாஹு தஆலா கண்டித்தான், லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹ் தபத்தவை மர்லாத அஸ்வாஜி, உங்களுடைய மனைவிகளுடைய பொருத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா ஹலாலாக்கி ஒன்றை எப்படி நீங்கள் ஹராமாக்குவீர்கள் என்று கேட்கின்ற அளவுக்கு நபிமார்களும் தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அதைவிட மிகவும் தரம் குறைந்தவர்கள் மனிதர்களாகிய நாங்கள். எனவே எங்களுக்கு மத்தியிலே உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மத்தியிலே பலவிதமான தவறுகள் நிகழும். அது அல்லாஹோடு சம்பந்தப்பட்ட தவறுகளும் நிகழும், அதே போன்று மனிதனோடு சம்பந்தப்பட்ட தவறுகளும் நிகழும். என்றாலும் எந்த நேரத்திலும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். மன்னிப்பு கேட்கின்ற தன்னுடைய சகோதரரை, அந்த தவறிலிருந்து தான் விடுதலையாக வேண்டும் என்று துடிக்கின்ற அந்த சகோதரரை வரவேற்று அவருடைய குற்றத்தை மறந்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுபாவமும் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். இது இல்லாத வரைக்கும் ஒரு காலமும் நாங்கள் உண்மையான சகோதரர்களாக இருக்கவும் முடியாது, உண்மையான விசுவாசிகளாக நாங்கள் இருக்கவும் முடியாது, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்தவர்களாக எங்களால் இருக்கவும் முடியாது. ஷைத்தான் இரண்டுக்கும் தடையாக வந்து நிற்பான். ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்பதற்கும் ஷைத்தான் தடையாக வந்து நிற்பான். மன்னிப்பு கேட்கின்ற மனிதனை, உணர்கின்ற மனிதனை, அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பதற்கும் ஷைத்தான் தடையாக இருப்பார். ஆனால் ஒரு முஸ்லிம் இந்த தடையை தகர்க்க வேண்டும். மனிதர்களாக எங்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய தவறுகளை மன்னிக்க வேண்டும், உபதேசங்கள் செய்ய வேண்டும், அவர்களுக்குரிய சரியான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு திருந்துவதற்காக நாங்கள் கொடுக்க வேண்டும். அதே போன்று தங்களுடைய வாய்ப்பை பெற்ற சகோதரர்களும் அதனை சரியாக உணர்ந்து அதனை பயன்படுத்திக் கொள்ள அவர்கள் முயற்சிக்க வேண்டும். الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد سوره الاعراف انما اتيايتي 199வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றார், நபியே நீங்கள் மன்னிப்பை கையிலே எடுத்துக் கொள்ளுங்கள், நல்ல விஷயங்களை நீங்கள் ஏவுங்கள், எவர்கள் மடமைத்தனத்திலே இருக்கின்றார்களோ அறியாதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். இது மனிதர்களுடைய ஒரு சுபாவம். பல பலவீனங்களுக்கு மத்தியிலே அவர்கள் படைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்களுடைய ஈமானிலே கூடுதல்கள் குறைவுகள் ஏற்படும், அவர்களுடைய அமல்களிலே கூடுதல்கள் குறைவுகள் ஏற்படும். ஆனால் அவர்களுக்கு உபதேசம் செய்து திருத்தப்படுகின்ற பொழுது அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இவ்வாறான தவறுகள் செய்யக்கூடியவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அதே போன்று எவர்கள் அடம்பிடிக்கின்றார்களோ, எவர்கள் வீண் விதண்டாவாதங்களை புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை அப்படியே புறக்கணித்து விடுங்கள் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, அதே போன்று அபு பக்ர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகள், இந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஒரு மாபெரும் ஒரு படுதூறு சுமத்தப்பட்டது. இந்த படுதூரை சுமத்திய நபர்களிலே மிஸ்தஹ் என்ற ஒரு நபரும் இருந்தார். இவர் யார் என்றால், அபு பக்ர் ரலியல்லாஹு அவர்கள் கொடுக்கக்கூடியதை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு மனிதர். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொடர்ந்து இவருக்கு உணவளித்துக் கொண்டிருந்தார்கள், உணவு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள், இவருக்காக வேண்டி செலவும் செய்து கொண்டிருந்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். என்றாலும் இவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகளான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய படுதூறு விஷயத்திலே சம்பந்தப்பட்டார்கள் என்ற ஒரு தகவல் கிடைத்ததும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹின் மீது ஆணையா, இனி இவருக்கு நான் எந்த செலவும் கொடுக்க மாட்டேன் என்றார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இறக்கினான், நீங்கள் இப்படி சொல்லாதீர்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னான், அவர்கள் மன்னிப்பு கொடுக்க வேண்டும், அதே போன்று அவர்கள் தன் தாராளமான தன்மையோடு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அலா துஹிப்பூன, அல்லாஹு தஆலா உங்களுக்கு மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்டதுடன் உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் செய்த சத்தியத்தை வாபஸ் வாங்கிவிட்டு மீண்டும் சத்தியம் செய்தார்கள், நான் இருக்கும் வரைக்கும் இந்த மனிதருக்கு செலவு செய்வேன் என்று அவர்கள் சத்தியம் செய்தார்கள். எனவே தன்னுடைய மகளுக்காக தன்னுடைய மகள் மீது படுதோறு சொன்ன அந்த மனிதரையே அவர்கள் மன்னித்து அவருக்கான செலவு சித்தாயங்களை செய்கின்ற அளவுக்கு மன்னிக்கின்ற தன்மை அவர்களிடத்திலே இருந்தது. இந்த தன்மை அவர்களிடத்திலே இருந்ததால் தான் உத்தமமான ஒரு தோழர்களாக அவர்கள் இருந்தார்கள். எல்லா குற்றங்களையும் மனிதர்களுடைய தவறுகளையும் மன்னிக்கக்கூடிய சுபாவம் அவர்கள் இருந்ததன் காரணமாகத்தான் அவர்கள் உலகம் போற்றக்கூடிய ஒரு சகோதரத்துவவாதிகளாக அவர்கள் இருந்தார்கள். எனவே மனிதர்களாகி எங்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய தவறுகள் அது யாராக இருந்தாலும் சரி, அது எப்படியான தரத்திலே உள்ளவர்களிடத்திலே அந்த தவறுகளை நாங்கள் இனம் கண்டாலும் சரி, நாங்கள் ஒவ்வொருவரும் மன்னிக்க கூடிய சுபாவமும் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்களும் ஒரு தவறை செய்தால் மன்னிப்பு கேட்கக்கூடிய சுபாவம் எங்களிடத்திலே வர வேண்டும். இந்த இரண்டு தன்மைகளும் எங்களிடத்திலே சரியாக வராத வரைக்கும், தவறுகளை மறந்து மன்னிக்காத தன்மை எங்களிடத்திலே வராத வரைக்கும், நிச்சயமாக உண்மையான இஸ்லாமிய சகோதரத்துவத்திற்குள் நாங்கள் நுழைய முடியாது. எந்த ஒரு மனிதனும் தவறு செய்யாமல் இருக்க முடியாது. அவன் தவறு செய்து விட்டு அதிலே இருந்து அவன் திரும்புகின்ற நேரத்தில் அவனுடைய பழைய தவறுகளை நினைத்துக் கொண்டு அவனை தூரமாக்க கூடாது. அவனை நாங்கள் உள்வாங்க வேண்டும். அவனுக்கு கொடுக்க வேண்டிய உபதேசங்களை சரியாக நாங்கள் கொடுக்க வேண்டும். எங்களால் முடிந்த வரைக்கும் அந்த மனிதன் எங்களை விட்டும் தூரமாகாத வண்ணம் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இதிலே எல்லோருக்கும் பங்கிருக்கிறது. உயர்ந்த மட்டத்திலிருந்து அடிமட்டம் வரைக்கும் எல்லோருக்கும் இதிலே சரியான ஒரு கவனம் வேண்டும். இருந்தால்தான் எங்களுக்கு மத்தியிலே பரஸ்பர உறவு நிச்சயமாக நீடிக்கும், நிச்சயமாக அது வளரும். எங்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய சைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக ஏற்படக்கூடிய தவறுகள் மன்னிக்கப்படும், அது திருத்தப்படும், அது இனங்காணப்பட்டு அது அழிக்கப்படும். எனவே அல்லாஹு தஆலா இந்த நல்ல தன்மை எங்களுக்கு தர வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அடிக்கடி இதற்காக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். ஒரு சகோதரர் ஒரு தவறு செய்கின்றாரா, எங்கள் ஒவ்வொருவருடைய கடமை அவரை கண்டு திருத்தி அவருக்கு உபதேசம் செய்யும். உடனே ஒரு தலைமைத்துவத்திடத்திலே கொண்டு வந்து அதற்கு தீர்வு காண்பதுதான் அதற்கு தீர்வு என்று நாங்கள் நினைத்துவிடக் கூடாது. நாங்கள் திருத்த வேண்டும். அவர் தவறு செய்யும் வரைக்கும் எங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய தவறை அவருக்கு உணர்த்தி திருத்த வேண்டும். அவருக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். யாரெல்லாம் இவரை நீ திருத்து, இவருக்கு திருந்துவதற்குரிய ஒரு வாய்ப்பையும் நல்ல தன்மையும் இவருக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இப்படியான நல்ல மனம் எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் உண்மையான சகோதரத்துவத்தை அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவானாக. فأقول قولي هذا أستغفر الله لي ولكم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பயஸ் செய்த சகோதரர்கள் புதுசாக பயஸ் செய்கிறான். சகோதரர் பசீர் ஜமாத்தில் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தான், திரும்ப பயஸ் செய்து ஜமாத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறான். அது மாதிரி ரிஃபான் என்று சொல்லி ஒரு சகோதரர், இவர் புலிது வாசலை சேர்ந்த சகோதரர், இவரும் திரும்ப பயஸ் செய்து இஸ்லாத்துக்குள் நுழைஞ்சிருக்கிறான். அவங்களோட மனைவி ஃபாத்திமா என்ற சகோதரி, சகோதரர் காதர் காக்கடவங்கிற மகள், அவனும் பயசெய்கிறான். அடுத்து வந்து கொலனி ஹசீன் சோர் அவட மனைவி பேர் வந்து ரிஸ்மியா, அதாவது புதுசாக அவங்க பயசெய்கிறான். எல்லாருக்காக வேண்டியும் துவா செய்யப்படும். அடுத்து வந்து மதரசத்துல் முஸ்லிமின் ஒன்றாம் வகுப்பு இன்ஷால்லா திங்கக்கிழமை 9ஆம் தேதி ஆரம்பமாகும். இப்போ உரிய பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்பி வச்சுக்கணும். இப்போ ஜும்மாவில் நாங்கள் வந்து மன்னிப்பு சம்பந்தமான ஒரு சில ஹதீஸ்கரை விஷயங்களை பார்த்தோம். இப்போ மனிதனுடைய ஒரு சில குறைபாடுகள், அவனுடைய ஒரு பலவீனங்கள், இதன் காரணமாக மனிதனிடத்திலே பலவிதமான தவறுகள் ஏற்படும். அது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களாகவும் இருக்கலாம், அதே போல் மனிதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு நாங்கள் உரிய வகையில் சரியான உபதேசங்களை கொடுக்க அவங்களை திருத்துறது எங்களுடைய முதல் ஒரு நோக்கமாக இருக்கும். அடுத்தது வந்து அவங்க திரும்பி வாராங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களை இதுகளை மறந்து மன்னிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடும் எங்கள்கிட்ட சரியாக இருக்கும். அவரால் திரும்பி வந்ததுக்கு பிறகு அவர் பழைய இதுகளை அடிக்கடி சொல்லிக்கிட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு அதை மனசில் வச்சுக்கிட்டு அவங்களோட குரோதம் பாராட்டிக்கிறதுல எந்த விதமான ஒரு பிரயோஜனம் கிடையாது. இதன் மூலம் சகோதரத்துவம் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் திருந்தி உண்மையான சகோதரர்களாக நாங்கள் மாறணும். எங்களுக்கு மத்தியில் பல தவறுகள் நடைபெற்றிருக்கலாம் மனிதன் என்ற அடிப்படையில். அப்போ இதுகளை நாங்கள் சரியான இடத்துல மன்னிப்புகளை கேட்டு அது மாதிரி மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லா சகோதரர்களுக்கு இருக்கணும். அவங்க ஒரு ஆள் ஒரு ஆள் மன்னித்து அவங்க எல்லா சகோதரர்களுக்காகவும் துவா செஞ்சு கொண்டு நாங்கள் உண்மையான சகோதரத்துவத்தை இந்த பூமியில் நிலைநாட்டினால்தான் எங்களோட பல இலட்சியங்கள் இந்த சத்தியத்தை பல இடங்களுக்கு கொண்டு போக வேண்டிய தேவைகள் இதெல்லாம் இருக்குது. இது அழகான முறையில் நாங்கள் கொண்டு சேர்ந்து தங்கு தடை இல்லாமல் நல்ல முறையில் கொண்டு சென்றதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். இது சம்பந்தமான ஒரு ஹதீஸை உங்களுக்கு கடைசியாக ஞாபகப்படுத்தி கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சலாத்துன் உக்சிமு அலைஹி, மூன்று விஷயங்கள் இருக்கிறது அந்த விஷயத்திலே நான் சத்தியம் செய்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் ஒன்று, அந்த விஷயத்தை நான் சொல்லுகின்றே நீங்கள் நன்றாக பாடமாக்கிக் கொள்ளுங்கள், ஃபஹ்ஃபது, அதை நன்றாக மனனமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி போட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸ மாலு அப்தின் மின் சதகா, எந்த ஒரு அடியானுடைய சொத்தும் சதகா செய்வதன் மூலம் அது குறையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்களுக்கு சத்தியம் செஞ்சாங்க. இந்த மூணு விஷயங்கள் இருக்குது, அல்லாஹின் மீது சத்தியமாக இந்த விஷயம் உண்மையானதுன்னு சொல்லி சத்தியம் செய்து போட்டு சொன்னாங்க. முதலாவது விஷயம்னு சொல்லி சொன்னால், எந்த ஒரு அடியானுடைய சொத்தும் சதகா செய்வதன் மூலம் அவனுக்கு அது குறையாது என்று சொன்னாங்க. அதே மாதிரி வமா தலம அப்துன் மதுரிமத்தன் சபர அலைஹா இல்லா ஜாதஹுல்லாஹு. அதே போல யாராவது ஒரு மனிதர் ஒரு மனிதருக்கு அநியாயம் செய்து அந்த விஷயத்திலே அவர் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை சாட்டி பொறுமையாக இருக்கின்றார், அதற்கு மறு நடவடிக்கை மாற்று நடவடிக்கை எடுத்து அதில் திருப்தி காணாமல் அவர் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி இல்லாட்டி அந்த சகோதரரை மன்னிச்சு விட்டு அவர் பொறுமையாக இருந்தால் அதன் மூலம் அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய கண்ணியத்தை உயர்த்திய தவிர இல்லை. மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஅஃபு யஇஸ்ஸுகுமுல்லாஹ், உங்களில் ஒருவர் ஒருவருக்கொருவர் மன்னித்து கொள்ளுங்கள், அதன் மூலம் அல்லாஹு தஆலா உங்களுடைய கண்ணியங்களை உயர்த்துவான் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் திருமிதி அகமது போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கிறது. எனவே இந்த ஹதீஸை எங்களுடைய கவனத்துக்கு நாங்கள் எடுக்க வேண்டும். முதலாவது சதகா விஷயம், நாங்கள் ஏதாவது ஒரு தேவைக்கு அல்லாஹுக்காக அல்லது ஒரு நோயாளிக்கு அவங்களோட ஒரு நலனுக்காக அல்லது அல்லாஹுடைய ஒரு இல்லத்திற்காக என்ன ஒரு தேவைக்காக வேண்டி சதகா செய்தாலும் ஷெய்தா அந்த இடத்துல ஒரு பிழையான எண்ணத்தை எங்களுக்கு உங்களுக்கு கொடுப்பான், இதை நீ செலவு செய்கிறியே உனக்கு உள்ள நிலைமை என்ன நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை அவங்களுக்கு போடுவோம். அந்த இடத்துல நாங்கள் அதுக்கு இடம் கொடுக்காம சதகா விஷயத்தில் நாங்கள் கவலை செலுத்தோம், அதன் மூலம் எங்களுடைய சொத்துகள் குறைவடைவதில்லை. இது சும்மா சொன்னேன், அந்த சத்தியம் செஞ்சு சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அநியாயம் செய்கிறாங்க, ஏதோ மனிதன் அடிப்படையில் கோபப்பட்டு அவசரப்பட்டு ஒரு இது வந்து செஞ்சிட்டார், உடனே அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவருக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து அல்லது அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி எந்த ஒரு மாற்று நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருந்தும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ்விட்டால் அவரோட கண்ணியத்தை உயர்த்துவான்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஷைத்தானுன்னு எப்படி போடுவான், இன்றைக்கு உனக்கு இப்படி வேறு செஞ்சு போட்டார், நீ சும்மா இருக்கிறார், நாளைக்கு இதுக்கு மேலே வந்து உனக்கு செய்வார், அப்போ நீ என்ன செய்வான்னு சொல்லி ஷைத்தான் கிட்ட கேட்பான். ஷைத்தானு கேட்பான், சுற்றி இருக்கிறவங்களும் விடமாட்டாங்க, தூண்டிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி செஞ்சு போட்டார் அவர் உங்களுக்கு, இப்படி சும்மா இருந்தீங்களே, அவர் இந்த நாளைக்கு வந்து இன்னும் இதோட மேலே அவங்களுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லி அதாவது தூண்டுவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு அடிப்பணியாமல் ஒரு மனிதர் பொறுத்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே அவரைக்காக மன்னிப்பு தேடிக்கொண்டு இருந்தால் அல்லாஹு தஆலா அவருடைய கண்ணியத்தை உயர்த்துவான்னு சொன்னாங்க சொல்லலாம். அதே மாதிரி தான் ஒரு தவறுகள் ஒரு குற்றங்களை ஒரு ஆளை கண்டு அவருக்கு மன்னிப்பு கொடுத்தால் அல்லாஹு தஆலா அதன் மூலமும் ஒரு மனிதனின் கண்ணியத்தை உயர்த்துகின்றான் என்று சொல்லலாம் சொன்னாங்க. இதை நாங்கள் ஒன்று கவனித்து கொள்ளணும், ஒரு தவறை காண்போம் கண்டுபிட்டு சும்மா போகிறதில்லை, அந்த தவறை அந்த மனிதனிடத்திலே சொல்லி திருத்தவன், இது எங்களோட கடமை, இதை நாங்கள் மறந்துடக்கூடாது, இதுக்கு மன்னிப்பு கிடையாது. அந்த சகோதரத்தை அணி அழகான முறையில் அணுகி தலைமைத்துவத்துக்கிட்ட தான் அது வரணும் இல்லை, அழகான முறையில் அந்த சகோதரத்தை அணுகி அவருடைய குற்றத்தை அவருக்கு உணர்த்தி அவருக்கு அவரை திருத்துவாராக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையாக போய்முடிய அந்த சவால். அதை செய்யும் மன்னிக்கிறோன்ற போர்வையில் வந்து அவர் தவற கண்டும் காணாமல் போகிற இந்த விஷயம் இஸ்லாம் சொல்லவும் இல்லை. இது ஒரு பாரதூரமான குற்றம். நாங்கள் வந்து ஒருவேளை அந்த குற்றத்திற்கு உள்ளாக வேண்டிய ஒரு நிலைமை எங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். எனவே தவறு செய்பவர்களுக்கு கட்டாயம் உபதேசம் செய்ய வேண்டும். உபதேசம் செய்து அவர்களுடைய மானத்தோடு விளையாடாமல் இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டி அவங்களுக்கிட்ட இவர் இப்படி செஞ்சாருன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் உபதேசம் செஞ்சு அவரை திருத்துறது மட்டும்தான் எங்களை ஒரு நோக்கமாக இருக்கும். இதை செஞ்சால் அல்லாஹ்வுத்தால எங்களை புரிஞ்சு கொள்ளலாம் நிச்சயமாக. அது மாதிரி எங்களுக்கு ஏதாவது அநியாயங்கள் எதுக்கு நடந்தாலும் நாங்கள் மன்னித்து அதில் நாங்கள் இருந்து கொள்ளணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் மன்னிப்பு அடங்காது. அதாவது ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றம் நடந்தது, ஒரு ஆள் சொத்தை கடவுளித்துட்டார், அவருடைய இஸ்லாமிய ஆட்சி இருக்குமாக இருந்தால் அவருடைய கை வெட்டப்பட வேண்டும். இந்த நேரத்தில் வந்து மன்னிக்கிறது, அவங்களுக்காக இரக்கம் காட்டுறது, இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக இப்படி வந்து ஒரு பெண்மணி திருடிய நேரத்தில் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சிபாரிசு செய்த அந்த நேரத்திலே கடுமையாக கோபப்பட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க வந்து இப்படி நீங்கள் வந்து சிபாரிசு செய்யவா அல்லாஹ்வுடைய ஹஜ் விஷயத்தில் ஃபாத்திமா திருடினாலும் இந்த ஹஜ் அல்லாஹ்வுடைய தண்டனை விஷயத்தை நான் நிறைவேற்றி ஆகுவேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இதுகளை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ மன்னிக்கிறதுனா என்ன, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு உபதேசம் செஞ்சு அவங்களுடைய குற்றங்களை வெளிப்படுத்தாமல் வேறு பிற மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காமல் நாங்கள் மன்னித்து அவங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒரு நல்ல தன்மை. முடிஞ்ச வரைக்கும் இந்த தன்மைகளை நாங்கள் எங்களோட கையில் எடுத்துக்கொள்ளணும். அது மாதிரி முந்தைய உலகோ எங்களுக்கு மத்தியில் தவறுகள், சிக்கல்கள், மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இதையெல்லாம் மன்னித்து நாங்கள் ஒரு உண்மையான சகோதரர்களாக எங்களுக்கு மத்தியில் நாங்கள் மாறணும். எங்களோட முந்தி பழைய அந்த சகோதரத்துவத்தை நாங்கள் திரும்பி கொண்டு வரக்கூடிய சகல முயற்சியை நாங்கள் செய்யணும். அல்லாஹால எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை தரணும். தொடர்ந்து முடிச்சு கொள்கிறேன். அப்போ சொன்ன விஷயங்களை மறந்துடாதீங்க. 4 பேர் பைய செஞ்சுக்கிறாங்க. அது மாதிரி 1ஆம் ஆண்டு வகுப்பு இன்ஷா திங்கக்கிழமை ஆரம்பமாகும். விஷயங்களை மறந்துடாங்க. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.